அறம்தனை அகம் சேர்க்கும் உயர்வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கற்க கசடரர் அமைப்பின் முயற்சியில் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம்.
புத்தி அதிர்வுகள், மன அதிர்வுகள், அகங்கார தூண்டுதல்கள் இல்லாமல் ஆரம்பத்திலே உயிர் எப்படி இயல்பு நிலையிலே அசைவற்று சித்தம் என்ற ஒரு கருவி இருந்ததோ அந்த கருவி உண்டாகும். அந்த ஆதி நிலையோடு நம்மை சமப்படுத்துவதால்தான் அதற்கு சமாதி என்று பெயர் வந்தது. அந்த ஆதி நிலையோடு சமப்படுத்துவது என்று எழுதுகிறார். அந்த ஆதி நிலையோடு சமப்படுத்தி விட்டால் சமாதி நிலை வந்துவிடும். சமாதி நிலை வந்துவிட்டால் உலகத் தொடர்பு அற்று போய்விடும். உலகத் தொடர்பு அற்று போய்விட்டால் உயிர் தானாக இறையை பற்றும். இறையை பற்றினால் வீடு வேறு கிட்டும். அப்போ யோக முயற்சி என்ன செய்தோம் என்றால் ஞான முயற்சியிலே கொண்டு போய் விடும். இது நம்ம கொள்கை. யோகக்காரர்கள் என்ன சொல்கிறார்கள், சமாதி நிலை அடைகிற பொழுது இறைவனை நாமாக பற்றலாம் என்கிறார்கள். அது என்ன ஒரு சின்ன வித்தியாசம், சமாதி நிலை யோகத்திலே அடையலாம் தான். சமாதி நிலையிலே இன்னும் ஒரு படி நிலைத்து நிற்க, சமாதியிலேயே நிற்க, அது கடைசியாக நம்ம என்ன செய்யும் என்றால் அந்த சமாதி நிலையிலே தொடர்ந்து நின்றோம் என்றால் ஞானம் நமக்கு தானாக உதித்து முக்தி உண்டாகும். அவர்கள் யோகத்திலேயே உண்டாகும் என்கிறார்கள். நாங்கள் அதுக்கு என்ன பதில் சொல்வோம், சமாதி நிலையிலே நீண்ட நேரம் நிற்க ஞானம் உண்டாகி முக்தி உண்டாகும். இதுதான் எட்டு உறுப்புகள். இந்த எட்டு உறுப்புகளிலும் பயிற்சி பெற்று எவன் மேலே வருகிறானோ அவன்தான் நீத்தார். அதனாலேதான் சொல்லுகிறார், பொறிகளை மனம் வழி போக விட்டு இயங்குகிறது நம்முடைய வேலை. அவர்களுக்கு என்ன பெயர் சொல்லுகிறார், செயற்கு அறிய செய்களாதார். நம்ம சொல்லுறார், அவர்கள் இந்த எட்டு உறுப்பையும் வளர்த்து கொண்டு எவ்வளவு பயிற்சி, சும்மா கிரிக்கெட் விளையாடுறதுக்கே எத்தனையோ பயிற்சி சொல்றான். இந்த எட்டு உறுப்பு வளர்க்க வேண்டும் என்றால் எவ்வளவு பயிற்சி செய்ய வேண்டும், அதனாலே அவர்கள் செயற்கரிய செய்வார் என்று சொல்லி அந்த யோக முயற்சியிலே ஈடுபடுவேன். ஏனென்றால் நான் நேற்றே சொல்லிவிட்டேன், யோக முயற்சியிலே ஈடுபட்டு வென்றவனுக்குத்தான் யோக காட்சி வரும். அவன்தான் இயற்கை ரகசியங்களை புரிந்து கொள்வான். ஆகவே அவனுக்குத்தான் இது அறம் இல்லை என்று வகுக்க தெரியும். அதனாலே அறத்தை வகுப்பவனாகிய இந்த துறவிக்கு, முற்றாக நீக்கியவனுக்கு இந்த யோக முயற்சி அவசியம். அவன் தன்னுடைய செயற்கரும் செயலாலே அதை எய்துவான் என்று சொல்வதுதான் இந்த குறள். இதற்கு பிறகு ரெண்டு அடி வரப்போகிறது. அதிலே முக்கியமா என்ன சொல்றார் என்றால், வேறு ஒரு கொள்கையாளர்கள் இன்னும் ஆறு எட்டு உறுப்புகளை சொல்வார். அதாவது நிலத்தில் படுத்திருத்தல், நீரிலே நெடுநேரம் நிற்றல், இந்த உடம்பை குளிர நேரத்தில் போய் தண்ணி பச்சை தண்ணிக்குள்ள நிற்பார், சுடுகிற நேரத்தில் போய் நெருப்புக்கு பக்கத்துல இருப்பார். ஏனென்றால் உடம்ப பட்டினி போடும். இப்ப நமக்கு என்ன, குளிர உடனே நல்ல கம்பளி போத்து போத்து படுக்க வேண்டும். அது உடம்பினுடைய இஷ்டத்துக்கு நாங்கள் இயங்குகிறோம். உடம்பு குளிரில போர்வை கேட்கிறதா, மூச்சு பேசப்படாது. உனக்கு நல்ல உனக்கு என்ன குளிர்ந்துதான் வா, பச்சை தண்ணிக்குள்ள உட்கார். இன்று உட்கார வச்சா உடம்பு நமக்கு அடங்கும் என்று அப்படி பண்ணுவார். படுக்க மெத்த இருக்கிறதா, இல்ல வெறும் நிலத்துல படு, அதுதான் இது. சாப்பிடறதுக்கு கோப்பையா, இல்ல கையே கோப்பை சாப்பிடு, கையே கோப்பை என்று சாப்பிடு. துறவிகளை அப்படி பிரிக்கிறார்கள். நீத்தார் பிரமையிலே இந்த நாளையும் பல வகையாக, நான் உங்களுக்கு சொன்னேன், பிரம்மச்சாரியை ரெண்டு வகையாக பிரிப்பார்கள், இல்லறத்தானை ரெண்டு வகையாக பிரிப்பார்கள், வனப்பிரஸ்தனை ரெண்டு வகையாக பிரிப்பார்கள், சன்னியாசியை மூன்று வகையாக பிரிப்பார்கள். அதெல்லாம் தனித்தனி பிரிவுகள். இந்த சன்னியாசியிலே அவனுக்கு கைதான் கோப்பை, அவன் கோப்பையில வாங்கி சாப்பிடப்படாது, கையிலேயே வாங்கி இப்படி சாப்பிட்டு போயிடுவான். அப்போ இப்படியான கட்டுப்பாடுகளை உடம்புக்கு விதிப்பதான ஒரு முறை உண்டு. சில பேர் அதுதான் இந்த செயற்கரிய செயல் என்று சொல்வார்களாம். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா, செயற்கரிய செய்வார் பெரியார் என்றால் இந்த யம நியமம் எல்லாம் இல்ல, நிலத்துல படுத்திருக்கிறது, பச்சை தண்ணியில போய் இருக்கிறது, வெக்க நேரத்துல இருக்கிறது, தூக்கம் வந்தா முழிச்சிருக்கிறது, முழிச்சிருக்கோன்னு நினைச்சா தூங்குறது, உடம்பை அதிர்ஷ்டப்படி இல்லாமல் கட்டுப்படுத்துவதற்கு செய்கிற எட்டு முறை, சில பேர் இந்த முறை என்று சொல்வார்கள். இந்த செயற்கரிய செய்வை என்பது இது. ஆனால் பரிமேலர், நான் உங்களுக்கு முன்னமே சொன்னேனே, மற்றவர் கருத்தை மறுப்பில்லாவிட்டால் பேசாம விட்டுடுவார், மறுப்பிருந்தால் மறுப்பார். இந்த கருத்தை பரிமேலர்கள் மறுக்கிறார். அந்த நீரிலே போய் கடத்தல் என்ற முறையை இங்கே திருவள்ளுவர் சொல்லவில்லை. ஏனென்றால் இந்த உடம்பை அடக்குகிற முயற்சி இருக்கிறது, இது எல்லாம் யம நியமத்துள் அடங்கிவிடும். யம நியமம் என்பதே ஒழுக்கத்தை கடைபிடிப்பது தானே, ஒழுக்கத்துக்காகத்தானே இவ்வளவு நடக்கும். ஆகவே இந்த யம நியமத்துக்குள் அடங்குகிற இதைத்தான் சொன்னான் என்று சொல்வது பொருந்தாது. யமம் நியமம் என்கின்ற அந்த எட்டுறுப்பைத்தான் திருவள்ளுவர் சொல்கிறார் என்று அடுத்த ரெண்டு வரியிலே முடிக்கிறார். திருப்பி ஒரு தரம் நாங்கள் முதல்ல இருந்து இப்போ பரிமளருடைய குறிப்பை படிக்கிறோம், உரை குறிப்பை படிக்கிறோம்.
செயற்கு எளிய ஆவன மனம் வேண்டியவாறே அதனை பொறிவழிகளால் புலன்களில் செலுத்தலும் வெகுதலும் வெகுதலும் முதலாயின. செயற்கு அரிய ஆவன யமம் நியமம் முதலாய எண்வகை யோக உறுப்புகள், நீரில் பலகால் மூழ்கள் முதலாய நாளிரு வழக்கின் தாபத பக்கம் என்பாரும் உளர். அவை நியமத்துள்ளே அடங்கலின் நீத்தாரது பெருமை ஏழாமை அறிக.
பாருங்க, அது நியமத்துள்ளே அடங்கலின், இயமம் கெட்ட பழக்கத்தை விடுவது, நியமம் நல்லவற்றை செய்வது, இதெல்லாம் இந்த தூங்காமல் இருப்பது, தண்ணீர்ல இருப்பதெல்லாம் நியம முயற்சிகள். ஆகவே அது நியமத்துக்குள்ளே அடங்கிவிட்டபடியால் அது பொருந்தாமை அறிக என்கிறார். அவர்கள் சொல்வதை ஏற்க முடியாது என்று மறுத்துவிட்டார்.
சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று ஐந்தின் வகை தெரிவான்கட்கே உலகு. சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற ஐந்தின் வகை. சுவையும் ஒளியும் ஊரும் ஓசையும் நாற்றமும் என்று சொல்லப்பட்ட தன்மாத்திரைகள் ஐந்தனது கூறுபாட்டையும் தெரிவான் கற்கே உலகு, ஆராய்வான் அறிவின் கண்ணதே உலகம்.
இப்போ முக்கியமான குறளுக்கு வந்துவிட்டோம். பரிமளகர் இதுக்கு பண்ணியிருக்கிற வேலை பெரிய வேலை. யாராவது திருக்குறள் தெரியும் என்று அகங்காரம் பண்ணி கொண்டால் நமக்கும் இந்த புத்தி விளையாட்டு கொஞ்சம் இருக்கத்தானே செய்யும். நான் இந்த குரலை எடுத்து கொடுத்து இதனுடைய உரையை பரிமளகர் என்ன சொல்லுகிறார் என்று படித்து சொல்லு என்று கேட்பேன். சொல்லிட்டா அவன் பெரிய அறிஞர் சொல்ல, அது பிற 99% சொல்ல மாட்டார்கள். அந்த நம்பிக்கையிலே சொல்லுகிறேன், அது உங்களுக்கே புரியும். சுவை ஒளி ஊரு ஓசை நாற்றம், இது தன்மாத்திரைகள் என்று இதற்கு பெயர். நமக்கு ஐந்து பொறிகள் உண்டு, அறிவு பொறிகள் ஐந்து உண்டு, மெய் வாய் கண் மூக்கு செவி. இதிலே மெய்யுக்கு ஊறு உணர்தல் இருக்கிறது, வாய்க்கு சுவை, மூக்குக்கு நாற்றம், கண்ணுக்கு ஒளி, காதுக்கு சப்தம். இந்த ஐந்தையும் வாங்குவதற்காகத்தான் இந்த ஐந்து பூட்டப்பட்டிருக்கு. ஐந்து உணர்ச்சிகளை உள்வாங்க பூட்டப்பட்டவை இந்த ஐந்து கருவிகள். இவர் என்ன சொல்லுகிறார், பெரிய ஒரு விஷயத்தை அப்படி டக்குன்னு சொல்லிட்டு போறார். சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் இதுதான் அடிப்படைகள், இவற்றின் வகை தெரிவான் கட்டே உலகு. இதை பிரிச்சு கொண்டே போடா, இதை பிரிச்சு கொண்டே போனா அவன் எவனுக்கு பிரிச்சு இதை தெரிய முடியுதோ அவன்கிட்ட தாண்டா உலகம் நிக்குது, உன்னிட்ட இல்ல உலகம். நீ இதுக்குள்ளே இந்த ஆத்து வெள்ளத்துல அடிபட்டு போற ஒரு இலைச்சருகு, அவன் கடலை நிறுத்துறவன். அப்படி நிறுத்த வேணுமென்றால் இதனுடைய வகை என்ன என்று தெரிய, முதல்ல சுயொலி உருவோசை நாற்றம் என்ற ஐந்தின் வகை தெரிய வேண்டும். அந்த தெரிந்தவனாலே தான் இது முடியும். இதை சொல்லிவிட்டு இப்ப அதுக்கு உரை சொல்லுகிறார். திருப்பி ஒரு தினம் உரை வாசியுங்கள்.
சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற ஐந்தின் வகை. சுவையும் ஒளியும் ஊறும் ஓசையும் நாற்றமும் என்று சொல்லப்பட்ட தன்மாத்திரைகள் ஐந்தனது கூறுபாட்டையும் தெரிவான் கற்கே உலகு, ஆராய்வான் அறிவின் கண்ணதே உலகம்.
அறிவின் கண்ணதே உலகம், உலகம் எங்கே இருக்கின்றால் அங்கே இருக்கு, இங்க இருக்குன்னு சொல்லாதே, அறிவிலே இருக்குது. எவனுடைய அறிவிலே இருக்கிறது இந்த ஐந்தையும் ஆராய்கிற சக்தி எவனுக்கு இருக்கிறதோ அவனுடைய அறிவின் கண்ணே தான் இந்த உலகம் இருக்கிறது என்றார். இதுக்கு உரை குறிப்பு எழுத போகிறார். அவரோட சேர்ந்து நீங்க உங்க உங்க புத்தகத்தில் படியுங்க, முதல் படிப்போம், வாசிங்க, முழுவதும் வாசிங்க, நிப்பாட்டாம.
அவற்றின் கூறுபாடு ஆவன பூதங்கட்கு முதலாகிய அவை தாம் ஐந்தும், அவற்றின் கண் தோன்றிய அப்பூதங்கள் ஐந்தும், அவற்றின் கூறு ஆகிய ஞானேந்திரியங்கள் ஐந்தும் கண்மேந்திரியங்கள் ஐந்தும் ஆக 20 ஆம். வகை தெரிவான் கற்கு என உடம்போடு புணர்த்ததனால் தெரிகின்ற பொருடனும் அவன் தெரிதற்கருவி ஆகிய மான் அகங்கார மனங்களும் அவற்றிற்கு முதலாகிய மூலப்பகுதியும் பெற்றாம். தத்துவம் 25 தெரிதலாவது மூலப்பகுதி ஒன்றில் தோன்றியது, அண்மையின் பகுதியே ஆவதல்லது.
அண்மையின்
அண்மையின்
பகுதியே ஆவதல்லது
விகுதி ஆகாது எனவும், அதன் கண் தோன்றிய மானும், அதன் கண் தோன்றிய அகங்காரமும், அதன் கண் தோன்றிய தன்மாத்திரைகளும் ஆகிய ஏழும் தத்தமக்கு முதலாயதனை நோக்க விகுதியாதலும் தங்கண் தோன்றுவனவற்றை நோக்க பகுதியாதலும் உடைய எனவும், அவற்றின் கண் தோன்றிய மனமும் ஞானேந்திரியங்களும் கண்மேந்திரியங்களும் பூதங்களும் ஆகிய 16 தங்கள் தோன்றுவன இன்மையின் விகுதியே ஆவதல்லது பகுதி ஆகா எனவும், குருடன் தான் ஒன்றில் தோன்றாமையானும் தங்கள் தோன்றுவன இன்மையானும் இரண்டும் அல்லன் எனவும் சாங்கிய நூலுள் ஓதியவாற்றான் ஆராய்தல். இவ் 25 அல்லது உலகு என பிரிதொன்று இல்லை என உலகினது உண்மை அறிதலின் அவன் அறிவின் கண்ணதாயிற்று. இவை 4 பாட்டானும் பெருமைக்கு ஏது 5 அளித்தலும் யோக பயிற்சியும் தத்துவ உணர்வும் என்பது கூறப்பட்டது.
இது இவ்வளவும் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்தான் கோபம் தான் சொல்றது, மொழி தமிழ், இதனை இங்கிலீஷ்லயா சொல்லியிருக்கிறார்கள், தமிழ்ல தான் சொல்லியிருக்கிறார்கள் என்ன என்பது எங்களுக்கு சரியாக புரியவில்லை, அதை ஒத்துக்கொள்ள வேண்டும். சரி, புரிந்து சும்மா மொழியா புரிந்ததே பெரிய, இவ்வளவும் வாசித்ததே பெரிய விஷயம். இனி இது ஒவ்வொன்றாக நாம் விளங்கிய பிறகு இதை வாசிக்கிற பொழுது அனுபவம் பெறாக, விளங்கிய பிறகு வாசிக்கிற பொழுது அனுபவம் பெறாக. அப்போ இதுல என்ன சொல்லுகிறார், கடைசி பகுதி வாசிங்க, அதுல கடைசி பகுதி
25 அல்லது உலகு என பிரிதொன்று இல்லை என உலகினது உண்மை அறிதலின் அவன் அறிவின் கண்ணதாயிற்று. இவை 4 பாட்டானும் பெருமைக்கு ஏது,
முதல் 3 பாட்டிலே புலவர் துறவிகளுடைய பெருமை சொன்னான், இப்ப பெருமைக்கு காரணம் சொல்லுகிறார் 4 பாட்டிலே. அதுல எப்படி சொல்லுகிறார்,
பெருமைக்கு ஏது 5 அவித்தலும்,
5 புலனை அவித்தல் 1,
யோக பயிற்சியும்
2 குரல்ல யோக பயிற்சி, 2-3 குரல்ல யோக பயிற்சி,
தத்துவ உணர்வும்,
இப்போ இந்த குரல்ல தத்துவ உணர்வு, இது 4 தான் அவனுடைய பெருமைக்கு காரணமாக இருப்பவை. முதல் 3 குரல்லே அவனை தவிர வேறொரு பெருமைக்குரிய ஒரு விஷயம் பனுவல் துணிவு என்று முடித்தாரே. அப்ப பெருமைக்கு, அவனுடைய பெருமைதான் உலகத்திலே பெரிய பெருமை என்றால் அந்த பெருமைக்கு காரணம் சொல்ல வேண்டும். அந்த காரணத்தை தான் இப்ப சொல்லுகிறார். முதலிலே 5 அடக்குதல், 2 குரல்ல யோக பயிற்சி சொன்னார், இப்போ தத்துவ யோக பயிற்சியிலே வந்துட்டால் தத்துவ உணர்வு தெரிய வரும். இப்போ தத்துவ உணர்வை சொல்ல போகிறார் ஒரு குரல்ல. யோக பயிற்சியே எவ்வளவு கஷ்டமாக இருந்தது, ஆனா எல்லாம் படிக்கும் வரைக்கும் தான் கஷ்டம், படிக்கும் வரைக்கும் தான் கஷ்டம், படிச்சுட்டா அதை விட சுலபமான வேலை ஒன்றும் இல்லை, இது ஒன்றும் நாம் மிரட்ட சொல்வதாக நினைக்காதீர்கள், ரொம்ப எளிமை. கொஞ்சம் என்ன, புத்தியை அங்கே இங்கே ஓடாமல் ஒரு இடத்திலே நிறுத்தி கேட்க வேண்டும், மனதை நிறுத்தி கேட்க வேண்டும். இப்போ தத்துவ பயிற்சி சொல்ல போகிறோம், இந்த குரல் தான் இந்த குரல். அப்போ நம்ம தத்துவம் பற்றி முதல் அடிப்படை அறிவு பெற வேண்டும். ஈத்தார் பெருமை என்கின்ற அதிகாரத்துக்குள்ளே பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். பாயிரத்திலே நீத்தார் பெருமை வந்ததற்கான காரணம் முன்பே சொன்னேன். குறளிலே 2 இடத்திலே துறவிகள் பற்றிய விவரம் வருகிறது. 1 இந்த அதிகாரத்திலே நீத்தார் பெருமையிலே, பெண்ணுக்கு ஒரு இயலே அமைத்து துறவரம் முயற்சிகளை வகுத்து சொல்ல போகிறார். பின்னாலே சொல்லுவது துறவு நோக்கி முயற்சிக்கிறவர்களை பற்றிய விவரம். இந்த அதிகாரம் முற்றும் துறந்த துறவிகளுடைய ஆற்றல் சொல்லுகிற அதிகாரமாக அமைகிறது. முற்றும் துறந்த துறவிகளுக்கு யோக காட்சி வாய்க்கும். யோக காட்சி வாய்த்தால், நேற்றே உங்களுக்கு சொன்னேன், ஒரு உண்மையை நிறுவுவதற்கு அடிப்படை பிரமாணங்கள் 3, காட்சி பிரமாணம், அனுமான பிரமாணம், ஆகம பிரமாணம். அந்த காட்சி பிரமாணத்தை 4 வகையாக பிரிப்பார்கள், வாயு காட்சி, மானத காட்சி, தன்வேதனை காட்சி, யோக காட்சி என்று 4 வகையாக பிரிப்பார்கள். யோக காட்சி எவருக்கு வாய்க்கிறதோ அவர் சொல்வதுதான் ஆகம பிரமாணமாக கருதப்படும். ஏனென்றால் ஆகம பிரமாணம் ஆராய்ச்சிக்கு உட்பட வேண்டிய விஷயம் அல்ல. நந்தளிவுக்காக ஆராய்ந்து கொள்ளுதல் என்பதிலே தவறில்லை, அது அப்படியே ஒத்துக்கொண்டு ஆராய்ச்சி கூட எப்படி இருக்க வேண்டும் என்றால் அந்த உண்மையை நிறுவுவதாக இருக்க வேண்டும். அது உண்மையா பொய்யா என்று ஆகம பிரமாணங்களிலே ஆராய்ச்சிக்கு இடமில்லை. உண்மைதான் என்று கொண்டு அதை விளக்கம் செய்ய நிறுவ வெறும் முயற்சிகள் செய்யலாம். அப்போ அந்த யோக காட்சி யாருக்கு வாய்க்கும் என்றால் முற்றும் துறந்த முனிவர்களுக்கு வாய்க்கும். அதனாலே இயற்கைக்குள்ளே பொருந்தி இருக்கிற அற ரகசியங்களை, அது அறமோ பொருளோ இன்பமோ, பல பேர் சொல்வார்கள் துறவிகளுக்கு காமத்துப்பாடிலே என்ன வேலை என்றால், காமத்துப்பாடையும் வகுத்து சொல்லுவதற்கு துறவிக்குத்தான் முடியும். ஏனென்றால் எவன் ஒருவன் ஒன்றை கடக்கிறானோ அவன்தான் அதை பற்றி சொல்ல தகுதி உள்ளவன். 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணி 9ஆம் வகுப்புக்கு போனவன் தான் 8ஆம் வகுப்புக்கு பாடம் சொல்லலாம். அப்ப எவன் அறம்பொருள் இன்பங்களை கடக்கிறானோ அவன்தான் துறவி. அப்போ அந்த துறவியாக இருக்கக்கூடியவன் தான் காமத்தை பற்றியும் வகுத்து சொல்ல வேண்டியவனாக இருக்கிறான். ஆகவே அந்த துறவிகளுடைய பெருமையை, அறத்தை உலகத்துக்கு வெளிப்படுத்துகிற துறவிகளுடைய பெருமையை பாயிரத்துக்குள்ளே கொண்டு வந்து பொருத்துகிறான். அதிலே முதல் 3 குறளிலே துறவிகளுடைய பெருமை எத்தகையது என்று சொல்லுகிறார். ஒன்றுக்கொன்று மாறுபட்ட சமயங்கள் கூட துறவியினுடைய பெருமையைத்தான் உலகத்தின் தலை சிறந்த பெருமை என்று சொல்கிறது என்று சொல்லி அடுத்த 2 குறளும் அதையே சொல்லுகிறார். அதற்கு பிறகு துறவிகள் பெருமைக்குரியவர்கள் என்றால் அந்த பெருமைக்கு என்ன காரணம் என்று சொல்ல வேண்டும். அதை 4 குறளிலே சொல்கிறார். முதற் குறளிலே அவர்கள் 5 புலன் அடக்கம் பெறுவார்கள், 5 பொறிகளையும் வெல்வார்கள், அதுதான் அவர்கள் பெருமைக்கு காரணம் என்று சொல்கிறார். அதற்கு பிறகு 2 குறளிலே யோக முயற்சி அவர்களுக்கு சாத்தியப்படும், அது அவருடைய பெருமைக்கு காரணம். அது மற்றவர்களாலே முடியாது, புலன்களை பொறிகளை போகவிட்டு இருப்பதுதான் எளியாருடைய இயல்பு, பெரியாருடைய இயல்பு அதை கடப்பது. அந்த கடப்பது அந்த பெரியார் இயல்பு என்று சொல்லுகிற பொழுது சேர்க்கரிய செய்யும் பெரியாருடைய இயல்பு என்னவென்றால் யமம் நியமம் முதலிய யோக முயற்சிகளில் வெற்றி பெறுதல். இந்த நீரிலே கடத்தல், வெயிலிலே கடத்தல் போன்ற உறுப்புகள் என்று சில பேர் சொல்வார்கள், அதை அவர் மறுக்கிறார். ஏனென்றால் அதையெல்லாம் நியமத்துக்குள்ளே அடங்கி விடுகிறபடியால் அதை தனித்து சொல்ல வேண்டிய தேவையில்லை என்று மறுத்து விடுகிறார். இனி அதற்கு அடுத்த குரல் வருகிறது. சுவையொளி ஒரு ஓசை நாற்றம் என்ற 5ன் வகை தெளிவான் கட்டே உலகு என்பது அடுத்த குரல். இந்த குரலிலே என்ன சொல்ல வருகிறார் என்றால், துறவிகளுடைய பெருமைக்கு காரணமாக இருப்பது விஷயங்களிலே ஒன்று அவனுடைய தத்துவ ஞானம். தத்துவ ஞானம் அது ஏனென்றால் படிமுறையிலேயே பாருங்க, 5 புலன் அடக்கம், யோக முயற்சி, தத்துவ ஞானம், அப்பதான் ரொம்ப பெருசு என்று நமக்கு தெரிகிறார். தத்துவ ஞானத்தை யோகி பெறுவான், முற்றும் துறந்த முனிவன் தத்துவ ஞானத்தை பெறுவான். அப்போ இப்ப நாங்களும் அதை படித்து பெறப்போகிறோமே, நாங்களும் எல்லாம் ஞானிகளா என்றால் நாங்கள் அறிவோம், அவர்கள் அனுபவப்படுவார்கள், அவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப கிட்ட வந்துட்டோம் தானே என்று நினைப்பீர்கள். இந்த உலகத்திலே 2 பொருளுக்கு இடைவெளி, ஆக தூரமான இடைவெளி எதுவென்றால் அறிவுக்கும் அனுபவத்துக்கும் உள்ள இடைவெளிதான் அவ்வளவு தூரம். அறிவு எங்கேயோ இருக்கிறது, அனுபவம் எங்கேயோ இருக்கிறது. இப்ப அறிவாளியை தெரிந்து கொண்டோம் என்றால் ஏதோ அனுபவப்பட்டு விட்டோம் என்ற மாதிரியான ஒரு பொய் மாயைக்கு ஆளாகி விடாதீர்கள். நான் தத்துவம் படிப்பிக்கிற பொழுதெல்லாம் என் மாணவர்களுக்கு சொல்வது, புத்தியிலே மட்டும்தான் இப்பொழுது இது புரிகிறது என்று தெரிந்த பெரும்பாலும் தத்துவம் படித்தவர்களுக்குள்ளே ஒரு ஆணவம் வந்துவிடும், எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ற ஆணவம் வந்துவிடும். ஆணவம் அகற்றுவதற்காகத்தான் தத்துவம் படிப்பது. தத்துவம் படித்த ஆணவப்பட்டவர்கள் தான் அதிக பேர். ஆகவே அதுக்குள்ளே மாட்டிக்கொள்ள கூடாது. இப்போ தத்துவம் பற்றி படிக்க போறோம். இப்ப நீங்க கொஞ்ச நேரத்துக்கு புத்தகம் மூடியே வச்சிடலாம். 1 மணி நேரம் இருக்கிறது, அதற்குள்ளே சொல்லக்கூடியதை சொல்லுகிறேன். பெரிய விஷயம், அடுத்த வகுப்புக்கும் தொடரும் என்று நினைக்கிறேன், நிச்சயமாக தொடர வேண்டும். இவ்வளவு தான், இதுக்கு மேலே இனி குரலுக்குள்ளே நாங்கள் வேகமாக பயணம் செய்யலாம், ஒன்றும் கஷ்டம். இது கடந்து விட்டோமானால் ஒரு பெரிய பெரிய இடத்தை கடக்கிறோம் என்று அர்த்தம். அதற்கு பிறகு வேக பயணம் செய்யலாம். ஒரு சிலருக்கு இந்த தத்துவ கல்வி கொஞ்சம் சலிப்பை தரும், இதெல்லாம் நான் முன்னுரையாக சொல்லுகிறேன். சில பேருக்கு இதுல ரொம்ப ஆர்வம் இருக்கும் என்றால் அந்த ஆத்மா கொஞ்சம் பழுத்த ஆத்மா என்று அர்த்தம். என்ன திருக்குறள் படிக்கலாம் என்று வந்தால் இவர் என்னென்னமோ போட்டு அறுக்கிறாரே என்ற சலிப்பு வந்தால் நான் அவர்களை கேட்டுக்கொள்வது, கொஞ்சம் சகித்துக் கொள்ளுங்கள், கொஞ்சம் சகித்துக் கொள்ளுங்கள், செவியை கொஞ்ச நேரம் இதுக்கு விடுங்கள், ஒருவேளை பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் நம் வாழ்வின் ரகசியங்களை படிக்க போகும். நாங்கள் யார் என்று தெரிந்து கொள்ளப் போகிறோம், இந்த உலகம் என்ன என்று தெரிந்து கொள்ளப் போகிறோம், கடவுளுக்கு நமக்குமான தொடர்பு என்ன என்று தெரிந்து கொள்ளப் போகிறோம் என்றால் ஒரு பெரும் ரகசியங்கள். சூழ விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு பெரிய அறிவு தேவையில்லை. இது பூச்சாடி, இது மணிக்கோடு, இது மைக்கன்றது எல்லாருக்கும் தெரிகிறது. சூக்கம விஷயங்களை தெரிந்து கொள்வதற்குத்தான் அறிவு தேவை. சூக்கமம் என்றால் காட்சியிலேயே இல்லை, உயிர் என்ற ஒன்று எப்பயாவது கண்டிருக்கிறோமா? இப்ப உயிர் பற்றி விவரம் படிக்க போகிறோம். இறை என்ற ஒன்றை கண்டிருக்கிறோமா? காணவில்லை, ஆனால் இறை பற்றி படிக்க போகிறோம். அப்போ சூக்கம விஷயத்தை படிப்பதற்கு அறிவு கூர்மை பெற வேண்டும். உண்மையிலே எனக்கு என்னை கேட்டால் இந்த அளவிலே வகுப்பை நிறுத்திவிட்டு ஒரு காலை பொழுதிலே இதை தொடங்குவதுதான் நல்லது. ஆனாலும் தப்பில்லை, இப்ப கொஞ்சம் யோக முயற்சியிலே புத்தி கூர்மைப்பட்டிருக்கிறபடியால் புரிகிற அளவு புரிவோம். இன்னொன்றையும் சொல்லுகிறேன், இது ஒரு வகுப்பு படித்ததனாலே படித்த உடனே இது புரிந்து விடும் என்று நினைக்காதீர்கள். புரியும், முடிந்த அளவு புரியத்தக்க வகையிலே தான் சொல்லுவேன். ஆனால் கொஞ்ச நாளிலே பழையபடி எல்லாம் குழப்பமாகிவிடும். திரும்ப திரும்ப படிக்க திரும்ப திரும்ப அது கூறா, அது படிக்க வேண்டிய தேவை நமக்கு திருக்குறளுக்குள்ளாகவே வரும். அந்த அடிப்படை தெரியாமல் அங்கால் போனால் அந்த இடங்கள் எல்லாம் நின்று தடுமாறி கொண்டிருப்போம். அதற்காகத்தான் இந்த இடத்தை விரிவாக சொல்வதென்று முடிவு செய்து சொல்லுகிறேன். தத்துவ ஞானம் என்றால் என்ன என்று ஒரு கேள்வி இருக்கிறது. உண்மையை தெரிந்து கொள்வது, அவ்வளவுதான் தத்துவ ஞானம். அப்ப இதுவரை நாங்கள் தெரிந்திருப்பதெல்லாம் பொய்யா என்றால் பொய்தான். பொய்யை உண்மை போல தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையை தெரிய வேண்டும். மனிதனுக்கு இருக்கிற ஒரு பொது இயல்பு, இந்த ஆறாவது அறிவு வாய்க்கப்பெற்ற மனிதனுக்கு இருக்கிற ஒரு பொது இயல்பு, அவனுக்கு எந்த உயிர் பொருளுக்கும், மனிதனுக்கென்று இல்லை, எந்த உயிர் பொருளுக்கும் சடப்பொருளையும் உயிர் பொருளையும் எப்படி பிரிக்கலாம்? சடப்பொருள் எது? சடப்பொருள் உயிரற்ற பொருள், உயிர் பொருள், இது ரெண்டையும் எப்படி பிரிக்கலாம்? சடப்பொருளுக்கும் உயிர் பொருளுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், எந்த உயிருக்கும் மூன்று அடிப்படை இருக்கும். உயிர் பொருள் என்றால் மூன்று அடிப்படை கட்டாயம் இருக்கும். என்னென்றால், அதற்கு என்று ஒரு செயல் இருக்கும். உயிர் உயிர் பொருளுக்கு இருக்கிற லட்சணங்கள்ல இது ஒரு செயல் இருக்கும். அதற்கு என்று ஒரு அறிவு இருக்கும். அதற்கு என்று ஒரு விருப்பம் இருக்கும். இது மூன்றும் இருந்தால் அது உயிர் பொருள் என்று அர்த்தம். மூன்றும் இருக்க வேண்டும். மூன்றிலே ஒன்று ரெண்டு இருந்தால் இப்ப பாருங்க, மணிக்கூடு ஓடுகிறது, அப்ப செயல் இருக்கிறது. அப்ப மணிக்கூடு உயிர் பொருளா? மணிக்கூடுக்கு விருப்பம் ஒன்றும் கிடையாது, அதனாலே அது உயிர் பொருள் இல்லை. நம்மாலே இயக்கப்பட்டு இயங்குவதே தவிர அது இயங்குகிற பொருள் அல்ல. ஆகவே இயங்குகிற அறிவு எவனுக்கு இருக்கிறதோ அவன் தான் உயிர் பொருள். இப்ப விஞ்ஞான உலகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்றால், உயிரின் பொருள்களுக்கு உயிர்த்தன்மையை ஏற்ற முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. அது பெரிய ஆபத்து என்று இன்றைய ஐன்ஸ்டீன் என்று சொல்லப்படுகிற ஸ்டீஃபன் என்கிற விஞ்ஞானி அண்மையிலே சொல்லியிருக்கிறார், உலகம் பேரழிவை சந்திக்கப் போகிறது என்று சொல்லியிருக்கிறார். என்றால் அறிவியல் பொருள்களை அறிவு பொருளாக ஆக்க முற்படுகிறோம். நம்முடைய தர்க்க அறிவை அதற்குள்ளே ஏற்றி அதை இயங்க வைத்து விட்டோமானால் என்ன நடக்கும் என்றால், எங்களுக்கு எங்கே நிறுத்துவது என்று தெரியும், அது நிறுத்த முடியாமல் போய்விடும். போனால் அழிவு நிச்சயம். இதை ஒரு விஞ்ஞானி சொன்ன பொழுது நான் நினைச்சேன், அவனும் தத்துவ ஞானி தான், அவனுக்கு அந்த அடிப்படை புரிகிறது அல்லவா, அவனும் தத்துவ ஞானி தான். அப்ப இந்த மூன்று விஷயம் இருந்தால் அது உயிர் பொருள். ஒருமித்து இருக்க வேண்டும், விருப்பு இருக்க வேண்டும், செயல் இருக்க வேண்டும், அறிவு இருக்க வேண்டும். இந்த மூன்றையும் தான் நம்முடைய சமயத்திலே இச்சை கிரியை ஞானம் என்று சொன்னார். நாங்கள் இறைவனுக்கு மூன்று சக்திகள் உண்டு, இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி என்கிறோமே. எங்களுக்கு சக்தி என்றால் அம்மனுடைய வடிவம் புகுத்தப்பட்டு விட்டது, எங்கள் புத்தியிலே பதிவாக்கப்பட்டு விட்டது. சக்தி என்றால் பவர், அவ்வளவுதான். நம்முடைய சமயத்தினுடைய அழக பாருங்கள், சக்தி என்றால் பவர். அதுக்கு என்ன வடிவம் கொடுத்திருக்கிறார்கள்? பெண் வடிவம் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே பவர் என்றால் பெண் தான். இதை நம் சமயம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஏன்னா இது பற்றி பல பேருக்கு சிக்கலாக இருக்கிறது. சிவத்துக்கு என்ன வேலை என்று கேட்டால், இந்த சக்தியை தாங்கி நிற்பது மட்டும்தான் சிவத்துக்கு. சக்தியை தாங்கி நிற்பதுதான் சிவத்துக்கு வேலை. அதான் நாங்கள் சொல்ற பொழுது சொல்லுவோமே, முடிஞ்சா செய் இல்லாட்டி சிவனேன்னு கிடை. அவர் சும்மா இருக்க வேண்டியவர்தான் அவர். அவர்ல சக்தி தங்கி நின்று இயங்கும். இது ஒரு கூட்டு முயற்சி. இதுல தனியே பிரிவில்லாம் கிடையாது. என்ன பிரச்சனை என்றால், ஒன்று சொல்ல இன்னொன்று வருகிறது மனதிலே, அதை சொல்றதா விடுவதா என்று நான் தீர்மானிக்க வேண்டியிருக்கிறது. நம்முடைய நடேசர் வடிவம் இருக்கிறது பாருங்கள், நடேசர் வடிவம் தெரிந்து நான் சொல்ற இதை எங்க தெரிய போறோம், தெரிந்து கொண்டா ஒன்னும் நட்டம் இல்லை. நடேசர் வடிவம் இருக்கிறதே, அதிலே அரைவாசி ஆண் அரைவாசி பெண். நீங்க நல்ல நடேசர் விக்கிரகங்களை பார்த்தால் தெரியும், அப்படித்தான் அமைத்திருப்பார். அர்த்தநாரி வடிவத்தன்மை அதிலே இருக்கும். ஒரு பக்கம் குண்டலம், ஒரு பக்கம் தோடு, ஒரு பக்கம் தண்டை, ஒரு பக்கம் சிலம்பு, அப்படி போட்டிருப்பார். இந்த நடேசர் வடிவம் தான் உலகத்தை இயக்குகிறது என்பது நம் மூத்தவர்கள் கொள்கை. ஐந்தொழிலையும் நடேச ரூபத்திலே இறைவன் செய்கிறான். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் ஐந்தும் செய்வான். அது எந்தெந்த உறுப்பாலை செய்கிறான் என்பதற்கெல்லாம் பாட்டு உண்டு. இந்த நடேசர் வடிவத்தை தான் சேக்கலார் முதலிலே பாடுகிறார். பாடுகிற பொழுது அந்த பாட்டு எப்படி வந்து முடியும் என்றால், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் என்று முடியும். அப்ப இவர் யாரை வாழ்த்தி வணங்கினார் என்று ஒரு கேள்வி எழும்பும். பாட்டு தெரியும், எந்த சிலம்படியை வணங்குவோம் என்று சொல்கிறார். இடக்கால் தூக்கி ஆடுவார் சிவருமான், வடக்கால் ஒன்றி இடக்கால் தூக்கி ஆடுவார், அந்த கால கும்பிடு என்றார். மலர் சிலம்பு அடி வாழ்த்தி வணங்குவான். இல்ல இன்னொரு குறிப்பு தருகிறார், அந்த அடி சிலம்படி சிலம்பை கொண்டது. சிலம்பு யார் போடுகிற நகை? பெண்கள் போடுகிற நகை. ஆகவே அவர் இடக்காலை தொழ சொல்லுகிறார் என்று நமக்கு தெரிகிறது. சக்தியை தொழு என்றுதான் அவர் சொல்லுகிறார். ஏனென்றால் அவர் சிவத்தை தொட தேவையில்லை, சிவருமான ஒரு காலை வச்சு கொண்டிருக்கிறாரே தர தேவையா, அதெல்லாம் இயக்குவது இவள் தான். அதுவும் சிலம்பு ஓசையை கிளப்புகிற அடி என்கிறார். சிலம்பு மலர் சிலம்படி, அது என்ன அர்த்தம் என்று கேட்டால், ஒரு நடன ரூபத்திலே இந்த கால் ஊன்றி நிற்கிறது அல்லவா, இந்த கால் தான் ஆடும், தூக்கிய கால் தான் ஆடும், அதுல இருந்தா சிலம்பு சத்தம் வரும். நம் உயிரை உலகத்திலே இயக்குபவள் சக்தி. ஆகவே நமக்கு சொந்தமானவளை தானே நாங்கள் சொல்ல வேண்டும். அவள் பிறகு தனக்கு சொந்தமானவருடன் நம்மை சேர்ப்பிப்பான். இந்த பாடங்களை தொழு என்கிறார். அப்ப ஆடுகிற கால் சக்தியினுடைய கால், ஊண்டுகிற கால் சிவனுடைய கால். ஆடுகிறதுலே தான் எல்லா தொழிலும் நடக்குது. அப்ப சிவனுக்கு என்ன வேலை என்றால், பாவம் அவருக்கு ஒரு வேலையும் இல்லை என்றால், நான் சொல்வது சிவபெருமானை இப்படி அவமரியாதை பண்ணலாமா என்றால், சிவபெருமானுடைய கால் ஊன்றினால்தான் சக்தியினுடைய கால ஆடலாம். நீங்க நினைச்சு பாருங்க, இந்த ஊன்றின கால் சரியா நின்றா தானே ஆடுற கால் சரியா ஆடலாம். வாழ்க்கையிலையும் அப்படித்தான் பாருங்க, ஆடவன் சரியா இருந்தால் பெண் இயங்குவான். இதெல்லாம் புரிஞ்சு கொண்டுதான் சொல்லி இருக்கிறார்கள். சொல்லி புரிய வைக்கவில்லை, புரிந்து சொல்லி இருக்கிறார்கள். அப்போ இந்த சிவரூபத்திலே இந்த அமைப்பெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். அதுதான் சக்தியினுடைய ரூபமாக பிரிப்பார்கள். மூன்று சக்தி என்றார்கள். சக்தி என்றால் பெண் என்று நமக்கு மனதிலே பதிக்க ஒரு வடிவம் வேண்டும். சூக்ம ரூபங்களை மனதிலே பதிக்க ஒரு வடிவம் வேண்டும். அது பொருத்தமான வடிவம் தான் கொடுத்தார்கள். சக்தி தான் இயக்கத்துக்கு அடிப்படை. அதை மூன்று சக்தியாக சொன்னார்கள். இச்சை, கிரியை, ஞானம். முருகன் கோயிலை பார்த்தால் வள்ளி, தெய்வானை, வேல். வேல் தான் ஞானாசக்தி. வள்ளி, தெய்வானை, இச்சை, கிரியை, இதை வச்சுக்கொண்டு முருகனுக்கு ரெண்டு மரியாதை என்றான் சில பேர். அந்த அழுத்த வேல் இருந்தபடியா தப்பிச்சு. இந்த மூன்று சக்தி, அதுவும் அந்த வேல் ஞானாசக்தி. ஞானாசக்தியை பாருங்க, சொல்லுகிற பொழுது ஞானம் என்றால் அறிவு. அந்த சொல்லுக்கு பொருள் அவ்வளவுதான். அறிவாகிய சக்தி முருகனிடம் உண்டு. அதுக்கு வடிவம் கொடுத்திருக்கிறார்கள். பொழுது இவ்வளவு ஆழமானவர்கள் என்ன வடிவம் தெரியுமா? வேல் தெரியும் உங்களுக்கு, இப்படி வந்து இப்படி அகன்று இப்படி போகும். அதுல அறிவினுடைய லட்சணத்தை வைத்திருக்கிறார்கள். அறிவு அகலமாகி கூர்மையாகி ஆழமாக இருக்க வேண்டும். அதுதான் அறிவு. நாங்க இப்படி சும்மா அப்படி மேலோட்டமா ஓடுறதான் அறிவு என்று படிச்சுட்டோம். அறிவென்றால் அகலக்கல்வி படிக்க வேண்டும். அதான் இப்ப நாங்க படிச்சு கொண்டிருக்கிறது. ஆழக்கல்வி படிக்க வேண்டும், கூர்மையான கல்வி படிக்க வேண்டும். இது மூன்று லட்சணத்தையும் வச்சுத்தான் வேலை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். ஞானாசக்தி, இச்சாசக்தி, வள்ளி, கிரியாசக்தி, தெய்வானை. இதை ஏன் சொல்கிறேன் என்றால், இது முருகனுக்குத்தான் இந்த மூன்று சக்தி என்று நினைக்காதீர்கள். உயிர் உள்ள அத்தனைக்கும் இந்த மூன்று சக்தி உண்டு. பாருங்கள், தாவரம் ஓரறிவு ஜீவன், அதுக்கும் உண்டு, அதுக்கும் இச்சை உண்டு, அதனாலதான் பாருங்க, இதுல ஒரு ஆழமர விதை உரிமை போட்டுட்டு முளைச்சிட்டுது, அது அப்படியே போய் அங்க போகுது. ஏன், சூரிய சக்தி அதுக்கு தேவை, அதுல இச்சை கொண்டு அது அப்படி அங்க போகுது. அப்ப அதுக்கும் இச்சை உண்டு, இச்சை இருக்கிற இடத்தை நோக்கி நகர வேண்டும் என்று கிரியை உண்டு. அந்த இச்சையை அடைந்தால்தான் வாழலாம் என்ற ஞானம் உண்டு. அப்ப புல்லுக்கும் இந்த மூன்று அறிவும் உண்டு, மரங்களுக்கும் உண்டு. இந்த உயிர் பொருளுக்கான தனி அடையாளம் என்பது இந்த மூன்று, இச்சை கிரியை ஞானம்.